வணக்கம் மாணவர்களே, இன்று உவா சமூக வானொலியின் குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளா தேவி. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இன்றும் உவா சமூக வானொலியின் குருகுல கல்வி சேவையினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் இச்சூழ்நிலையில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக தன்னுடைய சேவையினை சிறப்பான முறையில் வழங்கி வரும் உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி சேவையுடன் இணைந்து கொள்ளும் நான் தமிழ் மொழிப்பாட ஆசிரியை திருமதி சுப்பிரமணியம் மஞ்சுளா தேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் தரம் 7 மாணவர்களுக்கான தமிழ் பாடத்தில் 16வது அழகான பொய் சொல்லாதே என்ற பாடப்பரப்பினை கற்கவிருக்கின்றோம். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் தரம் 7 தமிழ் புத்தகத்தில் 98ஆம் பக்கத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். அத்தோடு குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக குறிப்பேடுகளையும் எழுதுகருவிகளையும் உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடத்தினை கவனமாக செவிமடுத்து விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பாட இறுதியில் உங்களுக்கான வினாக்கள் வினவப்பட உள்ளதால் பாடத்தினை மிகவும் கவனமாக செவிமடுப்பதன் மூலம் வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்க உங்களால் முடியும். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பாடத்துக்குள் செல்வோம். பொய் சொல்லாதே. இப்பாடத்தினுடைய தேர்ச்சி பல்வேறு நோக்கங்களுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ப கேட்டு கிரகித்து துளங்குவார். தேர்ச்சி மட்டம் செயற்திறனும் வினைத்திறனும் உள்ள கேட்போராக செயற்படுவார். மாணவர்களே, இது ஒரு நாட்டார் பாடலாகும். நாட்டார் பாடல் என்பது நாட்டுப்புற மக்களால் பாடப்படுகின்ற பாடலாகும். நாட்டுப்புறம் என்றால் கிராமப்புறம். இந்த கிராமப்புற மக்களாலே பாடப்படுகின்ற பாடல்களே நாட்டார் பாடல்களாகும். இப்படி கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்கள் எப்போது இப்பாடல்களை பாடுவார்கள் என்றால், தான் செய்கின்ற வேலையின் போது. கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்கள் செய்கின்ற தொழில்கள் உங்களுக்கு தெரியும். அப்படி தாங்கள் மேற்கொள்கின்ற தொழில்களின் போது அத்தொழில்களில் ஏற்படுகின்ற களைப்பினை போக்கிக் கொள்வதற்காக நாட்டார் பாடல்களை பாடுவார்கள். நாட்டுப்புற மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற தொழில்களாக அருவி வெட்டுதல், நாற்று நடுதல், தேயிலை கொழுந்து பறித்தல், கோப்பி பழம் பிடுங்குதல், மீன் பிடித்தல், இவ்வாறான தொழில்களில் இவர்கள் ஈடுபடுவார்கள். இது போன்ற தொழில்களில் இம்மக்கள் ஈடுபடும் போது ஏற்படுகின்ற களைப்பினை அல்லது உடற்சோர்வினை போக்கிக் கொள்வதற்காக பாடப்படுகின்ற பாடல்களே நாட்டார் பாடல்களாகும். இவ்வாறு தொழில் செய்கின்ற போது மட்டுமல்லாது கிராம மக்களின் வாழ்க்கை முழுவதும் இந்நாட்டார் பாடல் முக்கியத்துவம் பெற்று விளங்கியது. அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்நாட்டார் பாடல்கள் பல்வேறுபட்ட பாடுபொருள்களில் பாடப்பட்டு வந்துள்ளன. பிறப்பு முதல் இறப்பு வரை நாட்டுப்புற மக்களோடைய இணைந்து பாடப்பட்டு வருகின்ற ஒரு பாடல் இந்த நாட்டார் பாடல். பிறப்பின் போது தாலாட்டு பாடல் பாடுவர் அல்லவா. இந்த தாலாட்டு பாடும் வழக்கம் இன்றும் நம்முடையே காணப்படுகின்றன. தாலாட்டு பாடல்கள் பாடுகின்ற வழக்கம் இன்றும் நம்மளுடைய தமிழருடைய இந்த மர தமிழருடைய மட்டுமல்ல, தாலாட்டு பாடுகின்ற வழக்கம் இன்றும் வளமையில் உள்ளது. எனவே பிறப்பின் போது தாலாட்டில் தொடங்கிய நாட்டார் பாடல் மனித வாழ்வின் ஒவ்வொரு பருவங்களிலும் பாடப்பட்டு இறுதியில் அவனது இறப்பிலும் பாடப்படுகின்றது. இறப்பின் போது ஒப்பாரி பாடல் பாடுவதை பார்த்திருப்பீர்கள். ஒப்பாரி பாடல், இந்த ஒப்பாரி பாடலும் நாட்டார் பாடலிலே ஒரு வகை. அத்தோடு விளையாடுகின்ற போதும் விளையாட்டுகளின் தன்மைகளை பொறுத்து நாட்டார் பாடல்கள் பாடப்படுவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. உதாரணமாக, கிட்டியடித்து விளையாடும் போது கிட்டி பாடல்களை பாடி விளையாடுவார்கள். இவ்வாறான கிராமிய விளையாட்டுகளை விளையாடுகின்ற போதும் நாட்டார் பாடல்கள் பாடப்பட்டு வந்துள்ளன. இந்த பாடல்கள் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டதோ அல்லது எழுதி வைத்து பாடுவதோ அல்ல. வாயால் மட்டும் பாடி வைத்த பாடல்கள் தான் இந்த நாட்டார் பாடல்கள். அதனால்தான் இதற்கு வாய்மொழி பாடல் என்ற பெயரும் உண்டு. வாய்மொழி பாடல். சிறு வயதிலிருந்து நாங்கள் பல்வேறுபட்ட நாட்டார் பாடல்களை படித்தும் கேட்டும் வந்திருப்போம். பல அற்புதமான நாட்டார் பாடல்கள் பல இருக்கின்றன. இவைகள் எமக்கு மிகவும் பிடித்திருக்கும். அவ்வாறு எமக்கு இது மிகவும் பிடித்திருந்தமைக்கான காரணம், அதில் வந்துள்ள சொற்கள் மிகவும் இலகுவாக அமையப்பெற்றிருப்பதே. அதாவது, கிராமப்புறங்களில் வாழுகின்ற மக்கள் அந்தந்த பிரதேசங்களில் அன்றாடம் பயன்படுத்தும் சொற்களை கொண்டே பாடல்கள் பாடியிருப்பார்கள். அந்தந்த பிரதேசங்களில் அன்றாடம் பயன்படுத்தப்படுகின்ற சொற்களை கொண்டே இப்பாடல்கள் பாடப்பட்டிருப்பதனால் இது மிகவும் இலகுவான சொற்கட்டுக்கள் கொண்டு அமைந்த பாடல்களாக காணப்படும். அதாவது, மண் வாசனை வீசுகின்ற பாடலாக இப்பாடல்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் அமையப்பெற்ற நாட்டார் பாடலின் ஒரு பிரிவான வேடிக்கை பாடல் ஒன்றே இங்கே எமக்காக தரப்பட்டிருக்கும் இந்த பொய் சொல்லாதே என்கின்ற நாட்டார் பாடல். இப்பாடல் ஒரு வேடிக்கை பாடலாகும். அதாவது, வினோதமான ஒரு பாடலாகும். நகைச்சுவையோடு சேர்த்து நல்ல ஓர் கருத்தை சமூகத்திற்கு சொல்கின்ற ஓர் பாடலாக இப்பாடல் காணப்படுகின்றது. என்ன கருத்தென்றால், சிறு வயதிலிருந்தே நாம் உண்மை பேச வேண்டும். பொய் பேசுவதால் எமக்கு தீமையே வந்து சேரும் என்ற கருத்தை தெரிவிக்கும் விதமாக அமைந்த பாடல் இந்த நாட்டார் பாடல். தலைப்பிலேயே கூறப்பட்டிருக்கின்றது, வேடிக்கை கதை பாட்டு. மாணவர்களே, இந்த பாடலினுடைய தலைப்பிலேயே வேடிக்கை கதை பாட்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு கதையினை பாடலினூடாக எடுத்து காட்டுகின்ற ஒரு பாடல் இந்த நாட்டார் பாடல். ராசாவுக்கும் ராமனுக்கும் இடையில் நடைபெறுகின்ற ஓர் உரையாடல் போன்று இப்பாடல் அமைந்துள்ளது. ராசாவுக்கும் ராமனுக்கும் இடையில் நடைபெறுகின்ற ஓர் உரையாடல் போன்ற அமைப்பில் இப்பாடல் அமைய பெற்றுள்ளது. பாடலை பார்ப்போம் மாணவர்களே. ராசா வீட்டின் முற்றமதில் நனைந்த சீனி காய்ந்ததுவே ராமன் அங்கே போயிருந்தான், காய்வது என்ன பொருள் என்றான். ராசா வீட்டின் முற்றமதில் நனைந்த சீனி காய்ந்ததுவே ராமன் அங்கே போயிருந்தான், காய்வது என்ன பொருள் என்றான். முதலாவது பாடல் பந்தியினை பார்த்தோமாக இருந்தால், ராசாவினுடைய வீட்டிற்கு ராமன் என்பவன் வந்திருக்கின்றான். ராமன் வருகின்ற சந்தர்ப்பத்தில் ராசாவினுடைய வீட்டின் முற்றத்தில், முற்றம் என்றால் வீட்டின் முன்பகுதி, நாங்கள் வாசல் என்று இதை கூறுவோம். உங்களுடைய மலையக பேச்சு வழக்கில் இதை வாசல் என்று கூறுவது வழக்கம். அந்த முற்றத்தில் சீனி காய்ந்து கொண்டிருக்கின்றது. அதை பார்த்த ராமன் ராசாவிடம் கேட்கிறான், காய்வது என்ன பொருள்? இங்கே காய்ந்து கொண்டிருக்கின்ற பொருள் என்ன என்று கேட்கிறான். இப்படி ராமன் கேட்டபோது அந்த ராசாவிற்கு உண்மையை சொல்ல மனம் வரவில்லை, மனமில்லை. பொய்யான ஒரு பதிலை ராமனுக்கு கூறுகிறார். இங்கே காய்ந்து கொண்டிருக்கும் பொருள் என்னவென்று கூறுகிறார் பாப்போம். அடுத்த பாடலின் பாடல் பகுதியிலே அதற்கான விளக்கம் இருக்கின்றது. இப்போது ராமன் காய்வதே என்ன பொருள் என்று கேட்டான் அல்லவா, அதற்கு ராசாவின் பதில் எப்படி அமையப் போகிறது என்பது இரண்டாவது பாடல் பந்தியில் காட்டப்பட்டுள்ளது. எப்படி என்றால், ராசா மலையின் மண் என்றார், ராசா மலையின் மண் என்றார், ராமன் எழுந்து போய்விட்டான், ராசா தனக்கு பொய் சொன்னார் என்றே ராமன் யோசித்தான். ராசா மலையின் மண் என்றார், ராமன் எழுந்து போய்விட்டான், ராசா தனக்கு பொய் சொன்னார் என்றே ராமன் யோசித்தான். ராசா கூறுகிறார், அங்கே காய்ந்து கொண்டிருக்கும் பொருள் மலையின் மண் என்கிறார், மலையில் உள்ள மண் என்கிறார். உண்மையிலேயே அங்கு காய்ந்து கொண்டிருப்பது என்ன பொருள், சீனி, நனைந்த சீனி. ஆனால் ராசா என்ன கூறுகிறார், மலையில் உள்ள மண் என்கிறார். அந்த சீனியை ராமன் அபகரித்து விடுவானோ என்ற பயத்தினால் ராசா பொய் கூறுகிறார். அதை கேட்டதும் வந்த ராமன், ராசாவின் வீட்டுக்கு வந்த ராமன் எழுந்து போய்விட்டான். போன ராமன் யோசிக்கின்றான், ராசா தனக்கு பொய் சொன்னார் என்றும் அதனை பற்றி யோசனையில் ஆழ்கின்றான் ராமன். இந்த ராசாவுக்கு என்ன செய்யலாம், இவர் தனக்கு இவ்வாறு பொய் சொல்லிவிட்டாரே, இதற்கு ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும், என்ன செய்யலாம் என்று சிந்திக்க தொடங்குகிறான் ராமன். மாணவர்களே, மீண்டும் அந்த பாடல் பகுதியினை பார்த்துவிட்டு வருவோம். ராசா மலையின் மண் என்றார், ராமன் எழுந்து போய்விட்டான், ராசா தனக்கு பொய் சொன்னார் என்றே ராமன் யோசித்தான். ராசா மலையின் மண் என்றார், ராமன் எழுந்து போய்விட்டான், ராசா தனக்கு பொய் சொன்னார் என்றே ராமன் யோசித்தான். இப்பொழுது மூன்றாவது பாடல் பகுதியினை பார்ப்போம். போன ராமன் யோசனையில் புத்தி ஒன்று புகுந்ததுவே தானே அந்த சீனியெல்லாம் தின்று தொலைக்க வழி கண்டான். போன ராமன் யோசனையில் புத்தி ஒன்று புகுந்ததுவே தானே அந்த சீனியெல்லாம் தின்று தொலைக்க வழி கண்டான். என்ன செய்யலாம், பொய் சொன்ன ராசாவுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் ராமன். அவ்வாறு யோசித்த ராமனுக்கு புத்தி ஒன்று புகுந்ததுவே அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. என்ன செய்யலாம் என்று யோசித்தவனுக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. இவ்வாறு தனக்கு பொய் கூறிய ராசாவிற்கு ஓர் பாடம் புகட்ட வேண்டும் என்று யோசித்த ராமன் அங்கு காய்கின்ற சீனி எல்லாவற்றையும் தானே தின்று முடிப்பதற்கு முடிவெடுத்து விட்டான். அதனால் எவ்வாறு தின்பது என்று யோசித்து அதற்கான சரியான வழியையும் கண்டுபிடித்து விட்டான் ராமன். போன ராமன் யோசனையில் புத்தி ஒன்று புகுந்ததுவே தானே அந்த சீனியெல்லாம் தின்று தொலைக்க வழி கண்டான். போன ராமன் யோசனையில் புத்தி ஒன்று புகுந்ததுவே தானே அந்த சீனியெல்லாம் தின்று தொலைக்க வழி கண்டான். அடுத்த பாடல் பகுதியினை பார்ப்போம். மகனை அழைத்தே இது சொல்வான், மன்னன் வீட்டில் நான் இருப்பேன், வடக்கன் மாடு செத்ததென்று வந்தங்கெனக்கு சொல் என்றான். மகனை அழைத்தே இது சொல்வான், மன்னன் வீட்டில் நான் இருப்பேன், வடக்கன் மாடு செத்ததென்று வந்தங்கெனக்கு சொல் என்றான். காய்கின்ற அந்த சீனியை எல்லாம் தானே தின்பதற்கு முடிவெடுத்த ராமன் தன்னுடைய மகனை அழைக்கின்றான். மகன் ராமனுக்கு அருகில் வருகின்றான். வந்த மகனிடம் ராமன் கூறுகிறான், மகனே, நான் மன்னன் வீட்டில் இருக்கின்றேன், அவ்வாறு நான் இருக்கின்ற போது நீ அங்கே வா, நீ அங்கே வந்து நாம் வளர்க்கின்ற மாடுகளில் ஒன்றான வடக்கன் மாடு செத்துவிட்டதாக கூறு. மாடு செத்துவிட்டதாக கூறு என்று ராமன் தன்னுடைய மகனிடம் கூறுகின்றான். மகனை அழைத்தே இது சொல்வான், மன்னன் வீட்டில் நான் இருப்பேன், வடக்கண் மாடு செத்ததென்று வந்தங்கெனக்கு சொல்லென்றான். பாருங்கள் மாணவர்களே, இப்படி ராமன் தன் மகனிடம் கூறுகின்ற போது அடுத்ததாக என்ன நடைபெறுகின்றது என்று பார்ப்போம். மன்னன் வீட்டில் அவன் இருக்க மகனும் எழுந்தே ஓடி வந்தான். என்ன மகனே அழுகிறாய் என்று ராமன் கேட்டிடவே, மன்னன் வீட்டில் அவன் இருக்க மகனும் எழுந்தே ஓடி வந்தான் என்ன மகனே அழுகிறாய் என்று ராமன் கேட்டிடவே, பாருங்கள் மாணவர்களை, முன்பே ராமன் போட்ட திட்டத்தின்படி ராமன் மன்னனது வீட்டில் போயிருக்கின்றான். அந்த நேரத்தில் மகன் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வருகிறான். அழுது கொண்டே வருகின்ற தன்னுடைய மகனை பார்த்த ராமன் கேட்கிறான், ஏன் மகனே அழுகிறாய் என்று. இது எமக்கு தெரியும், இது இவர்கள் போட்ட திட்டம். முன்பே போடப்பட்ட திட்டத்தின்படி ராமன் கேட்கிறான், ஏன் மகனே அழுகிறாய் என்று. இப்பொழுது மகன் கூறுகிறான், எங்கள் எருது வழிவந்து இறந்து விட்டதென்று சொல்ல அங்கே ராமன் அது கேட்டு அலறி விழுந்தான் சீனியின் மேல். ராமன் அழுகின்ற மகனிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்பதற்கு, மாணவர்களே, ராமன் அழுது கொண்டு வருகின்ற மகனிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு மகன் கூறுகிறான், எங்களுடைய எருது அதாவது மாடு வழிவந்து வழியெடுத்து இறந்து போய்விட்டது என்று மகன் கூற, அதை கேட்டது மட்டும்தான், உடனே ராமன் அலறி அடித்துக் கொண்டு அங்கே காய்ந்து கொண்டிருக்கின்ற சீனியின் மேல் போய் விழுகின்றான். விழுந்து புரள்கிறான். இது ராமன் போட்ட திட்டம் அல்லவா? எங்கள் எருது வழிவந்து இறந்து விட்டதென்று சொல்ல அங்கே ராமன் அது கேட்டு அலறி விழுந்தான் சீனியின் மேல். அவ்வாறு காய்ந்து கொண்டிருக்கின்ற சீனியின் மேல் விழுந்த ராமன் விழுந்தது மட்டுமல்லாது என்ன சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். இப்பொழுது மாணவர்களை, நாங்கள் அடுத்த பாடல் பகுதியினையும் பார்ப்போம். ஆசை எருது போயிற்றே, ஐயோ ஐயோ இனி எனக்கு வாய்மண் வாய்மண் என்று சொல்லி காயும் சீனிதனை அள்ளி. ஆசை எருது போயிற்றே, ஐயோ ஐயோ இனி எனக்கு வாய்மண் வாய்மண் என்று சொல்லி காயும் சீனிதனை அள்ளி. இப்பொழுது பாருங்கள் மாணவர்கள், ராமன் கூறுகிறான், நாங்கள் ஆசையாக வளர்த்து கொண்டு வந்த எருது போய்விட்டதே அதாவது இறந்து விட்டதே, ஐயோ இனிமேல் எனக்கு வாய் மண் அதாவது இனிமேல் எனது வாயில் மண் என்று அழுது காய்கின்ற சீனியில் புரள்கிறான். வாய் மண் என்பது கிராமப்புறங்களில் பயன்படுத்தும் ஓர் சொற்பிரயோகம். வாய் மண் கிராமப்புறங்களில் பயன்படுத்தி வருகின்ற ஒரு சொற்பிரயோகம். வாய்மண் என்பது இறந்தவர்களுக்கு இறுதியாக அல்லது கடைசியாக போடுகின்ற மண். இறந்தவர்களுக்கு கடைசியாக போடப்படுகின்ற மண் வாய்மண் என்று சொல்லப்படுகின்றது. இதில் இன்னொரு பொருளும் வந்துள்ளது, ஏமாற்றம். ஏமாற்றம் என்ற ஒரு பொருளும் இங்கு குறிக்கப்படுகின்றது. நான் ஆசையாக வளர்த்து வந்த எருது இறந்து விட்டதே இனிமேல் எனக்கு வாய்மண் வாய்மண் என்று கூறி புலம்புகிறான் ராமன். ஆசை எருது போயிற்றே, ஐயோ ஐயோ இனி எனக்கு வாய்மண் வாய்மண் என்று சொல்லி காயும் சீனிதனை அள்ளி. அடுத்த பாடல் பகுதியினை பார்ப்போம் மாணவர்களே. வாரி அடைத்தான் வாய்க்குள்ளே வயிறும் நிரம்பி விட்டதுவே மகனும் உனக்கும் உன் தாய்க்கும் வாய்மண் போட என்று சொல்லி வாரி அடைத்தான் வாய்க்குள்ளே வயிறும் நிரம்பி விட்டதுவே மகனும் உனக்கும் உன் தாய்க்கும் வாய்மண் போட என்று சொல்லி. இப்பொழுது என்ன நடக்கின்றது என்று பாருங்கள் மாணவர்களே. வாய்மண் வாய்மண் என்று சொல்லி காய்கின்ற சீனியை அள்ளி அப்படியே வாரி வாய்க்குள்ளே அடைத்துக் கொள்கின்றான் ராமன். வாய்மண் வாய்மண் என்று சொல்லி காய்கின்ற சீனியை அள்ளி அப்படியே வாரி வாய்க்குள்ளே அடைத்துக் கொள்கின்றான். வயிறும் நிரம்பி விட்டதுவே போதுமான மட்டுக்கும் அங்கிருக்கின்ற சீனியை அள்ளி தின்கிறான் ராமன். ராமனுடைய வயிறு நிரம்பி விட்டது. வயிறு நிரம்பும் அளவுக்கு சீனியை தின்று தீர்க்கிறான் ராமன். அவன் தின்றது மாத்திரமல்லாது, ராமன் சீனிகளை உண்டது மாத்திரமல்லாது, அடுத்து என்ன செய்கிறான் பாருங்கள். மகனே, உனக்கும் உன் தாய்க்கும், உனக்கு மட்டுமல்ல உன் தாய்க்கும் வாய்மண் போட, வாய்மண் போட, இதோ பொடி மண்ணை என்று கூறி அள்ளி மகனிடமும் கொடுக்கின்றான். உனக்கும் உன் தாய்க்கும் வாய்மண் போட என்று கூறி அங்கு இருக்கின்ற வாய்மண் என்று கூறி சீனியை அள்ளி மகனிடம் கொடுக்கின்றான். அவனும் தின்றது போக மகனுக்கும் கொடுத்து தன்னுடைய மனைவிக்கும் கொடுக்கின்றான். இங்கே மண் என்று அள்ளி அங்கே கொடுப்பது எதனை? சீனியை, காய்ந்து கொண்டிருக்கின்ற சீனியை. வாரி அடைத்தான் வாய்க்குள்ளே வயிறும் நிரம்பி விட்டதுவே மகனும் உனக்கும் உன் தாய்க்கும் வாய்மண் போட என்று சொல்லி. வாரி அடைத்தான் வாய்க்குள்ளே வயிறும் நிரம்பி விட்டதுவே மகனும் உனக்கும் உன் தாய்க்கும் வாய்மண் போட என்று சொல்லி. அள்ளி கொடுத்தான் சீனியெல்லாம், அள்ளி கொடுத்தான் சீனியெல்லாம், அரசன் சீனி தொலைந்ததுவே பள்ளி பிள்ளைகள் கேட்டீரோ பகடிக்கும் பொய் சொல்லாதீர். அள்ளி கொடுத்தான் சீனியெல்லாம், அரசன் சீனி தொலைந்ததுவே பள்ளி பிள்ளைகள் கேட்டீரோ பகடிக்கும் பொய் சொல்லாதீர். பாருங்கள் மாணவர்களே, ராமன் சீனியை தான் உண்டது மட்டுமல்லாது தன்னுடைய மகனுக்கும் மனைவிக்குமாக அள்ளி கொடுக்க அரசனுடைய சீனி முழுவதும் முடிந்துவிட்டது. இங்கே பாருங்கள் மாணவர்களே, மன்னனுடைய பொய்யின் காரணமாக, மன்னன் கூறிய பொய்யின் காரணமாக அவனுடைய சீனி முழுவதும் பாழாய் போய்விட்டது. எனவேதான் பகுடிக்கும், பகுடி என்றால் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்ல வேண்டாம் என்று கூறப்படுகின்றது. நாங்கள் விளையாட்டாக கூறுகின்ற பொய் எங்கள் வாழ்க்கையில் பெரும் தீங்கு ஏற்படுத்தி விட்டுவிடும் என்ற கருத்தை இப்பாடல் உணர்த்தி நிற்கின்றது. பாருங்கள் மாணவர்களே, மன்னன் அல்லது ராசா ராமன் கேட்ட கேள்விக்கு ராமன் என்ன கேட்டார்? காய்வது என்ன பொருள், இங்கே காய்ந்து கொண்டிருப்பது என்ன பொருள் என்று கேட்டார். அதற்கு ராசா மலையின் மண் என்று பதில் கூறுகிறார். அவர் அவ்வாறு கூறுவதற்கு காரணம், ராமன் சீனியை அபகரித்து விடுவான் அல்லது அள்ளி தின்று விடுவான் என்றுதானே அப்படி கூறினார். அப்படி கூறியதன் விளைவு இறுதியில் என்ன நடந்தது? அங்கு காய்ந்தது அவ்வளவு சீனியும் ராசாவுக்கு இல்லாது போய்விட்டது. பொய் சொன்ன ராசாவுக்கு பாடம் புகட்ட நினைத்த ராமன் அத்தனை சீனியையும் தானும் உண்டு தன் வீட்டாருக்கும் கொடுத்து முடித்து விட்டார். எனவே மாணவர்களே, இப்பாடத்தின் ஊடாக சமூகத்திற்கு அல்லது மாணவர்களுக்கு கூற விளைகின்ற படிப்பினை அல்லது விழுமிய கருத்தை பார்ப்போமாக இருந்தால், இந்த பாடலின் இறுதியில் கூறியிருக்கும் வரிகளை பார்த்தால், பள்ளி பிள்ளைகள் கேட்டீரோ பகடிக்கும் பொய் சொல்லாதீர், பள்ளி பிள்ளைகள் கேட்டீரோ பகடிக்கும் பொய் சொல்லாதீர். இந்த பாடலின் விழுமிய கருத்தை வெளிப்படுத்துகின்ற இடமும் இதுதான். இந்த பாடலினூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விழுமிய கருத்து சொல்லப்படுகின்ற இடமும் இந்த இடம்தான். பகடிக்கு கூட பொய் சொல்லாதீர். பகடி என்றால் என்ன? சில வேளைகளில் நாங்கள் விளையாட்டாக பொய் சொல்வோம் அல்லவா? அதுதான், நாங்கள் விளையாட்டாக சொல்கின்ற பொய் கூட எங்கள் வாழ்க்கையில் பெரிய துன்பத்தை தரக்கூடியதாக மாறிவிடும். அதற்காகத்தான் பகடிக்கும் பொய் சொல்லாதே என்று கூறப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பள்ளி பிள்ளைகள் என சுட்ட காரணம், பள்ளி செல்லும் வயது மாணவர்கள் சிறிய மாணவர்கள். அதனாலேதான் அவர்கள் சிறு வயதிலேயே இந்த பொய் சொல்கின்ற பண்பை நீக்கிவிட்டால் அவர்கள் வாழ்நாளில் பொய் சொல்கின்ற பண்பு அவர்களிடம் வராது அல்லவா? அதனால்தான் பள்ளி பிள்ளைகளை சுட்டிக்காட்டுகிறார் இந்த பாடலில். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள். சிறு வயதில் பழகுகின்ற பழக்கம் நாம் இறக்கும் வரை எங்களோடையே வரும். அதனால்தான் சிறு வயதிலேயே நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் என்றும், பொய் சொல்கின்ற பண்பை சிறு வயதிலேயே விட்டொழிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு பொய் சொல்வதால் அது பாரிய விளைவை ஏற்படுத்தும் என்றும் இந்த வேடிக்கை பாடலினூடாக அழகான முறையில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது. பொய் சொல்லும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஒரு சிறிய நேரத்தில் மறைந்தொழிகின்ற ஒரு மகிழ்ச்சியாக மாத்திரமே இருக்கும். அது ஒரு நீண்டகால மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்காது. இந்த பாடலில் காணப்படுகின்ற இன்னும் ஒரு விழுமிய கருத்தை பார்த்தால், பொய் சொல்வதால் எங்களுடைய உடைமைகளை அல்லது சொத்துக்களை, எங்களுடைய பொருள்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம், ஏற்படும். இந்த பாடலில் அந்த ராசாவுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்தோம் அல்லவா? அதுபோல எங்களுக்கும் பொய் சொல்வதால் எங்களுடைய உடைமைகளை இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ராசா பொய் சொன்னதால் அவருடைய முற்றத்தில் காய்ந்து கொண்டிருந்த சீனியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதல்லவா? அது போலதான். மாணவர்களே, இப்பாடலில் காணப்படுகின்ற இன்னும் ஒரு விழுமிய பொருள், பொய் சொல்வதால் மற்றவர் எம்மை ஏமாற்றும் நிலையும் ஏற்படும். நாங்கள் பொய் சொல்வதால் அந்த பொய்யையே பயன்படுத்தி மற்றவர் எம்மை ஏமாற்றும் நிலையும் ஏற்படும். இங்கு பாருங்கள், ராசா பொய் சொன்னதால் ராமன் ராசாவை ஏமாற்றினார் அல்லவா? அதுபோல நாம் பொய் சொல்லும் போது அதே பொய்யை பயன்படுத்தி மற்றவர்கள் எம்மை ஏமாற்றும் நிலையும் ஏற்படும். எனவே மாணவர்களே, இப்பாடல் எம் வாழ்க்கையில் என்றும் பொய் சொல்லாது உண்மையே பேச வேண்டும் என்ற புலமிய கருத்தை எமக்கு போதித்து நிற்கின்றது. இப்பொழுது நாம் இப்பாடலை முழுமையாக பார்த்துவிட்டு வருவோம். ராசா வீட்டின் முற்றமதில் நனைந்த சீனி காய்ந்ததுவே ராமன் அங்கே போயிருந்தான், காய்வது என்ன பொருள் என்றான். ராசா மலையின் மண் என்றார், ராமன் எழுந்து போய்விட்டான், ராசா தனக்கு பொய் சொன்னார் என்றே ராமன் யோசித்தான். போன ராமன் யோசனையில் புத்தி ஒன்று புகுந்ததுவே தானே அந்த சீனியெல்லாம் தின்று தொலைக்க வழிகண்டான். மகனை அழைத்தே இது சொல்வான், மன்னன் வீட்டில் நான் இருப்பேன், வடக்கன் மாடு செத்ததென்று வந்தங் எனக்கு சொல் என்று. மன்னன் வீட்டில் அவன் இருக்க மகனும் எழுந்தே ஓடி வந்தான், என்ன மகனே அழுகிறாய் என்று ராமன் கேட்டுடவே, எங்கள் எருது வழிவந்து இறந்து விட்டதென்று சொல்ல, அங்கே ராமன் அது கேட்டு அலறி விழுந்தான் சீனியின் மேல். ஆசை எருது போயிற்றே, ஐயோ ஐயோ, இனி எனக்கு வாய்மன் வாய்மன் என்று சொல்லி காயும் சீனிதனை அள்ளி வாரி அடைத்தான் வாய்க்குள்ளே. வயிறும் நிரம்பி விட்டதுவே மகனும் உனக்கும் உன் தாய்க்கும் வாய்மண் போட என்று சொல்லி அள்ளிக் கொடுத்தான் சீனியெல்லாம். அரசன் சீனி தொலைந்ததுவே பள்ளி பிள்ளைகள் கேட்டீரோ, பகடிக்கும் பொய் சொல்லாதீர். மாணவர்களே, இனி நாம் இந்த நாட்டார் பாடலிலிருந்து வினவப்படுகின்ற வினாக்களை பார்ப்போம். நீங்களும் வினாக்களை குறித்துக் கொண்டு விடைகளை எழுதி பாருங்கள். முதலாவது வினா, நாட்டார் பாடல்கள் யாரால் பாடப்பட்டவை? நாட்டார் பாடல்கள் யாரால் பாடப்பட்டவை? யாரால் பாடப்பட்டவை? நாட்டுப்புற மக்களால் பாடப்பட்டவை. நாட்டுப்புற மக்களால் பாடப்பட்ட பாடல்களே நாட்டார் பாடல்கள் ஆகும். இரண்டாவது வினா, நாட்டார் பாடல்களை எச்சந்தர்ப்பத்தில் பாடுவர் அல்லது நாட்டார் பாடல்கள் எப்போது பாடுவர்? எப்போது? அவர்கள் தொழிலில் ஈடுபடும் போது, அந்த தொழிலில் ஏற்படுகின்ற களைப்பை போக்கிக் கொள்வதற்காக அல்லது அவரது உடல் சோர்வினை போக்கிக் கொள்வதற்காக பாடுவர். இது நாட்டார் பாடல்கள் பாடுகின்ற சந்தர்ப்பம். மூன்றாவது வினா, ராசா வீட்டு முற்றத்தில் காய்ந்த பொருள் என்ன? ராசா வீட்டு முற்றத்தில் காய்ந்த பொருள் சீனி. உண்மையில் ராசா வீட்டு முற்றத்தில் காய்ந்த பொருள் சீனி. ராசா அங்கே மலையின் மண் என்று பொய் கூறிவிட்டார். உண்மையிலேயே அங்கு காய்ந்த பொருள் சீனி. அடுத்த நான்காவது வினா, சீனியை ஏன் காய போட்டனர்? சீனி நனைந்திருந்தபடியால். சீனி நனைந்திருந்தபடியால். ராமன் ராசா வீட்டு முற்றத்தில் காய்வது என்ன பொருள் என்று கேட்ட பொழுது, ஐந்தாவது வினா, ராமன் ராசா வீட்டு முற்றத்தில் காய்வது என்ன பொருள் என்று கேட்ட பொழுது ராசா சொன்ன பதில் யாது? ராசா சொன்ன பதில் மலையின் மண் என்று கூறினார். ராசா கூறிய பதில் மலையின் மண். அடுத்து ஆறாவது வினா, ராமன் சீனியெல்லாம் தின்று தொலைக்க கண்ட வழி என்ன? ராமன் சீனியெல்லாம் தின்று தொலைக்க கண்ட வழி என்ன? என்ன வழி கண்டான்? தனது மகனை அழைத்து தனது வீட்டில் வளர்த்த எருது இறந்து விட்டதாக தான் ராசா வீட்டில் இருக்கும் போது ராசாவின் முன்னிலையில் வந்து கூறு. அப்போது தன்னுடைய சோகத்தினால் சீனியில் விழுந்து புரண்டு சீனியை தின்று தீர்ப்பது என்ற வழியை அவன் யோசித்து அல்லது ராமன் கண்ட வழியாக இது கூறப்படுகின்றது. சீனியை தின்பதற்காக ராமன் கண்ட வழியாக இது கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஏழாவது வினா, இந்த பாடலை பாடிய பொழுது உங்கள் மனதில் தோன்றியவற்றை எழுதுக. இந்த பாடலை பாடிய பொழுது உங்கள் மனதில் தோன்றியவைகள். நாங்கள் இந்த விடயங்களை ஏற்கனவே படித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். இப்பாடலை படித்த பொழுது உங்கள் மனதில் தோன்றிய எண்ணங்கள் உண்மையே பேச வேண்டும். எல்லோர் மனதிலும் தோன்றுகின்ற எண்ணம் உண்மையே பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் எங்களுக்கு தீங்கான விளைவுகள் வந்து சேரும். பொய் சொன்னவர்கள் நிச்சயம் ஏமாற்றப்படுவார்கள் என்ற எண்ணங்களே உங்களுக்கு தோன்றியிருக்கும் அல்லவா? உங்களுக்கும் அப்படித்தான் தோன்றியிருக்கும். உண்மையை பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் எங்களுக்கு தீங்கான விளைவுகளே வந்து சேரும். பொய் சொன்னவர்கள் நிச்சயம் ஏமாற்றப்படுவார்கள். இவ்வாறான எண்ணங்கள் உங்கள் மனதிலும் தோன்றியிருக்கும். மாணவர்களே, இவ்வாறான வினாக்களை பாடப்பரப்பிலிருந்து வினவக்கூடிய வினாக்கள். இந்த வினாக்களுக்கு உங்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விழுமிய கருத்துக்களையே பாடப்புத்தகங்களில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பாடமும் சொல்லிச் செல்கின்றன. அவ்வாறான விழுமிய பண்புகளை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தோமாக இருந்தால் எமது வாழ்க்கையும் செம்மை பெறும். எங்கள் வாழ்க்கையை சிறப்பான முறையில் நகர்த்தி செல்ல இப்படிப்பினைகள் எமக்கு உறுதுணையாக அமையும். மாணவர்களே, இப்பாடலின் இறுதியில் காணப்படுகின்ற மொழித்திறன் விருத்தி செயற்பாட்டில் ஒரு வினா எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த பாடத்தின் இறுதியில், இந்த பாடலில் இறுதியில் காணப்படுகின்ற மொழித்திறன் விருத்தி செயற்பாட்டில் ஒரு வினா, இந்த பொய் சொல்லாதே என்ற நாட்டார் பாடலின் விழுமிய கருத்துக்கு பொருத்தமான பழமொழிகளை தேடி எழுதுக. இதுதான் அந்த வினா. இந்த பொய் சொல்லாதே என்ற நாட்டார் பாடலின் விழுமிய கருத்துக்கு பொருத்தமான பழமொழிகளை தேடி எழுதுக. அதில் முதலாவது பழமொழியாக உண்மை சொல்லி கெட்டார் இல்லை என்று சொல்ல முடியும். உண்மை சொல்லி கெட்டார் இல்லை. அடுத்தது உருட்டும் புரட்டும் சிரட்டையும் கையும். உருட்டும் புரட்டும் சிரட்டையும் கையும். நாங்கள் பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி திரிந்தால் இறுதியில் நாங்கள் சிரட்டை மாத்திரமே வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏனென்றால் நாங்கள் எங்கள் உடைமைகள் அனைத்தையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் உருட்டும் புரட்டும் சிரட்டையும் கையும். புத்திமான் பலவான். அடுத்த பழமொழி புத்திமான் பலவான். இங்கே ராமன் புத்தி உள்ளவனாக இருந்தபடியால் பலசாலியாக இருந்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொண்டு விட்டான். புத்திமான் பலவான். எனவே மாணவர்களே, உண்மை பேசுவோம், உன்னத நிலை அடைவோம் என்று கூறி நீங்கள் அனைவரும் வீட்டிலிருந்தே இப்பாடங்களை கற்று விடயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பாட அழகினூடாக உங்களை சந்திக்கும் வரை வாய் பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. நன்றி. வணக்கம் மாணவர்களே.